கர்த்தாவே, இந்த வார்த்தையை நீர் முத்திரை போட்டேன் என்று சொன்னீர். உமது பிள்ளைகளுக்கு இது வெளிச்சமா இன்றைய கிடைக்கட்டும். குணமாக்குதலையும் விடுதலையையும் அது கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமேன்.
Why God became man? தேவன் எதற்காக மனுஷனாக வேண்டியிருந்தது?
ஏன், எதற்காக அவர் மனுஷனாய் பிறக்க வேண்டியிருந்தது?
சகோதரர்களே, இதனுடைய உண்மையை, இதனுடைய வெளிப்படுத்துதலின் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மூளை அறிவல்ல,
அதனுடைய வெளிப்படுத்துதல், அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மெய்யாகவே சொல்கிறேன், இப்படியாக உமது திட்டம் இருந்ததா? இவ்வளவாய் நீ எங்களை அன்பு கூர்ந்தீரா என்று நீ ஆனந்த கண்ணீர் விடாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அப்படியான ஒரு சம்பவத்தை தேவன் நடத்தி முடித்தார். உலக ஜனமானைக்கும்
தேவன் தமக்கென்று ஒரு குடும்பத்தை வைத்திருக்கவும், அநேக பிள்ளைகள் அவர் குடும்பத்தில் இருக்கவும் அவர் வாஞ்சிட்டார். அந்த நாளைகளிலே அநேக பிள்ளைகள் இருக்க வாஞ்சிப்பார்கள். குடும்பங்களிலே 5 பிள்ளைகள், 8 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகள். ஆனால் இப்பொழுது காலம் கட்டம் இப்படி, நேரத்திலே சொல்லுவார்கள் 1 அல்லது 2 காணும். ஏ, கட்டாது,
சம்பளம் போதாது, குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால் அநேக பேர் 1 அல்லது 2 நிற்பாட்டுகிறார்கள். தேவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அவருக்கு நிறைய பிள்ளைகள், லட்சக்கணக்கான பிள்ளைகள் அவர் வாஞ்சிக்கிறார்.
அவர் எதிலும் குறைவு பட்டவர் அல்ல. அவர் எல்லாவற்றிலும் நிறைவாயிருக்கிறார். So God wanted many children. அதற்காக அவர் தம்மை போல தம்முடைய சாயலிலே மனிதனை சிருஷ்டித்தார். தம்மை ருசிக்கவும், தம்மோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படிக்கும், அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய ஆளுகையையும் நித்திய காலமாய் நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும், பிள்ளைகள் தேவையாய் இருந்தது. ஆனால் அந்த பிள்ளைகள் அவரை போலவும் அவருடைய சாயலிலும் அவர்கள் பிறக்க வேண்டும், சிருஷ்டிக்கப்பட வேண்டும். அதனாலே அவர் ஆதாமை சிருஷ்டிச்சு, ஆதாமையில் இருந்து அந்த விலா எலும்பின் மூலமாக ஏவாளை சிருஷ்டித்தார். இந்த வசனத்தை ஆதியாகமம் 1:25-26 நீங்கள் கவனித்தால், தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்திலே சிருஷ்டித்து பூமியையும் அதில் உள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்ளும் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதன் காரணமே தேவனோடு சேர்ந்து அவருடைய அன்பையும் அவருடைய மனதுருக்கத்தையும் அவரது பிரசன்னத்தையும் நித்திய காலமாய் ருசித்து அவருடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு அவரோடு ஆளுகை செய்வதற்காகவே. அதனால் தான் பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, ஆளுகையும் கொடுப்பட்டது. ஆனால் மனிதன் ராஜாவாக ஆளுகைக்காக சிருஷ்டிக்கப்பட்டாலும் தேவன் அவனுக்கு அந்த சுயாதீன சுதந்திர அந்த
சித்தத்தை கூட திறந்தார். அவர் இப்பொழுது தெரிவு செய்யலாம், ஆளுகை செய்வதற்கு அல்லது ஏனோ தானோ ஒன்று விடலாம். ஆனால் அவர்களோ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் அதற்கு இணங்கி தேவனுடைய மகத்தான திட்டத்தை விட்டு விலகி முரட்டாட்டம் பண்ணி அவர்கள் ராஜ்யத்தை ஆளுகையை இழந்தார்கள், தேவ சாயலை இழந்தார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு வேறு ஒரு சுபாவம் இப்பொழுது உள்ளே வந்தது, பாவ சுபாவம். ஏவாள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டதனால், ஆதாம் அதற்கு கீழ்ப்படிந்ததனால் அவனுடைய சுபாவம் இப்பொழுது ஆதாமின் மூலம் மனித குலம் அனைத்துக்கும் ஆகி வந்தது. அந்த பாவ சுபாவம், அந்த சாத்தானினுடைய சுபாவத்தை உள்ளே, அந்த இருதயத்தை எவரும் இப்பொழுது மாற்ற முடியாது, எந்த மதமும் மாற்ற முடியாது, எந்த ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஜீவியமும் மாற்ற முடியாது. வாழ்க்கை முழுவதுமாய் தர்மம் கொடுத்து நன்மை செய்து ஜீவித்தாலும் எதுவும் அதை மாற்ற முடியாது. அப்படிப்பட்டதான நிலையிலே மனிதன் இறந்தான். பாவத்துக்கு அடிமையானான், நோய்களுக்கு அடிமையானான், அசுத்தாவிகளுக்கும் சாத்தானுக்கும் அடிமையானான், சூழ்நிலைகளுக்கு அவன் அடிமையானான், ராஜாவாக இருந்தவன் அடிமையானான். இந்த ஆரம்ப காரியங்களை நீங்கள் அறியாமல் தேவனுடைய திட்டத்தை ருசிக்க முடியாது. மனிதனாலே பாவம் அங்கே உலகத்துக்குள்ளே வந்தது. இப்படிப்பட்டதான நிலையிலே இருந்த மனிதனே, அவனுக்கு இப்பொழுது இலவச பாவ மன்னிப்பு தேவை. பாவம் மன்னிக்கப்பட்டாலும் அவனுடைய இருதயம் மாற வேண்டியிருந்தது. புதிய சுபாவம், தேவனுடைய சுபாவம் மறுபடியுமாய் உள்ளே கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. மன்னிக்கப்பட்டால் காணாது. பாவ மன்னிப்பு மட்டும் நாங்கள் பெற்றிருந்தால் மன்னிக்கப்பட்ட பாவிகளாய் இருப்போம். இல்லை, மன்னிப்பை பெற்றவர்கள் பரிசுத்தவான்கள். இரண்டு பேருக்கு மட்டும்தான் அது தெரிந்தது. தேவனுடைய மன்னிப்பை, இலவச பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் கழுவப்பட்டவர்கள், அந்த பாவ மன்னிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள். அதைதான் தேவன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவன் எழுந்து போன தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. எழுந்து போன அதிகாரத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. விழுந்து போன நிலையிலே சாபத்து கூட கிடந்த அவனை இப்பொழுது தூக்கி தேவன் சமமாக தன்னோடு நிறுத்த வேண்டியதாயிருந்தது. ஆனால் இவையற்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு என்ன ஒரு திட்டம் போடலாம், என்ன செய்யலாம்? பாவஸ்வாவம் மாற வேண்டும், சாத்தானின் பிடியில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், பாவத்தின் வலமையில் இருந்து விடுதலை வேண்டும். இப்பொழுது இந்த இலவச பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கும் புதிய சாயலை கொடுப்பதற்கும் அதிகாரம், இழந்து போன அதிகாரத்தை மறுபடியும் கொடுப்பதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியும் மனிதன் பெற்றுக்கொள்ளவும் என்ன செய்யலாம், யார் அவனுக்கு விடுதலையை கொடுக்கலாம்? ஆதாம் பெற்றுக்கொண்ட பாவஸ்வாவம் இல்லாத ஒரு பிள்ளை எப்படி பிறக்கலாம்? தேவன் எப்படி இன்னும் ஒரு மனிதனை தேடுவதே? இந்த முதலாவது மனுஷன் ஆதாம் இவ்வண்ணமாக தேவ சாயலை இழந்தானே, அதன் பிறகு வந்த சகல பிள்ளைகளும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும்
அந்த சாயலிலே பிறக்கிறார்களே, பிறந்தார்களே. அப்படியால் எப்படி ஒரு மனிதனை இப்பொழுது தேவன் தெரிவு செய்து அவன் மூலமாக இந்த பெரிதான ரட்சிப்பை நடத்துவது, இலவச பாவம் மன்னிப்பை எப்படி கொடுப்பது? பிறக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆதாமின் சுபாவத்தோடு தானே பிறந்தார்கள், பிறக்கிறார்கள். எப்படி அந்த பிறந்த பிள்ளை தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு இல்லாமல் நிரபராதியாக நின்று
அந்த பாவ சுபாவம் உள்ள ஜனங்களுக்கு எப்படி அவர்களுக்கு அந்த விடுதலையை கொடுப்பது? ஒருவரும் ஏனும் இல்லை.
There was no one. தேவன் இப்பொழுது குனிந்து கொஞ்சம் அந்த நிலத்தும் அந்த the dust, அந்த மண்ணை எடுத்து இன்னும் ஒரு மனிதனை உடலை சிருஷ்டிக்க முடியவில்லை.
ஏன்? பூமி அனைத்தும் சாபத்துக்குள்ளாய் வந்தது பாவத்துக்கு பிறகு. ஆதாமுக்கு தேவன் சொன்னார், உன் நிமித்தம் இந்த பூமியின் நிலம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் இப்பொழுது அதையும் எடுக்க முடியாது.
என்ன செய்யலாம்? என் சாயலிலே சிருஷ்டித்த இந்த பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணி இந்த நிலைக்கு போய்விட்டார்கள்.
எப்படி இவர்களுக்கு விடுதலை கொடுக்கலாம்? ஒரு வழியுமே இருக்கவில்லை.
ஆகையினாலே பரலோக கட்டளை சட்டத்தின் அடிப்படையை வைத்து கவனமாய்கள். எப்படி மனிதனுக்கு பதிலாக ஒருவர் நீதியாக ஜீவித்து ஒரு பாவமும் அறியாது சிந்தனையிலோ பேச்சிலோ எதிலோ மனிதனுடைய பாவத்துக்காக இரத்தம் எப்படி சிந்தலாம்? யார் இருக்கிறார்கள்?
ஒருவர் வேணும் இல்லை.
மனிதனுடைய உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. லேவியராகமும் 17:11 கூறுகிறது. அந்த உயிர் என்கிற சொல் அங்கே போடப்பட்டிருக்கிறது. The soul is in the blood. ஆத்மா இரத்தத்தில் இருக்கிறது.
அதனால் தான் இரத்தம் கூடுதலாக ஊற்றப்பட்டதும் கவனமாய்க்கள். ஆத்மா பிரிந்து போகிறது, உயிர் போகிறது, செத்து போகிறார்கள். இரத்தத்தில் எங்கே பாவம் இருக்கிறது?
பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும் என்று
எசேக்கியேல் 18:18 இருக்கிறது.
அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வது? மாசத்து ஒரு இரத்தம் தேவை. இரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிப்பு இல்லை.
எந்த ஒரு மனுஷன் வரலாம்?
யார் என் பிள்ளைகளுக்கு
ரட்சிப்பை கொடுப்பது? யாரும் இல்லையே.
எந்த போதனையும் சரிவராது. எந்த மதமும்
தேவ பரலோக அந்த கட்டளை சட்டத்துக்கு கீழ்ப்படியும்படி வராது. நத்திங். நன்றாய் சிந்தித்துப்பார்.
எந்த ஒரு மனுஷனும் உலக ஜனத்துக்காக தன்னை ஒப்புக் கொடுக்க முடியாது. எந்த ஒரு தேவதூதனும் கீழே இறங்கி வந்து தன்னை ஒப்புக் கொடுக்க முடியாது
மனுஷனாகி.
ஏன்? தேவதூதனின் சாயலிலே மனுஷன் சிருஷ்டிக்கப்படவில்லை. சர்வ வல்லமை உள்ளவருடைய சாயலிலும் ரூபத்திலும் தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
இன்றைக்கு இந்த செய்தி
நீ ஜபத்தோடு நீ கேட்டுக்கொண்டால்,
நீ இதில் இருந்து வெளியே போகும் பொழுது அல்லது இந்த செய்தியை நீ கேட்டு முடியும் பொழுது, யூ ஆர் அ டிஃபரண்ட் பர்சன். நீ மாறுதல் அடைந்த ஒரு மனுஷனாய் மனுஷியாயிருப்பாய். ஏன் தேவன் மனுஷனானார்? வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஆகையினாலேயே ஏற்கனவே தேவன் மனிதன் பாவத்திலே விழுவான் என்பதை அறிந்திருந்தே தேவகுமாரன் தாமே அந்த திரியேக தேவன் அவர்களுடைய கூட்டத்திலே சகல ஆலோசனையும் நடந்து தேவகுமாரன் நிச்சயம் அவர் சொல்லியிருப்பார், பிதாவே நான் போகிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன், அந்த கண்காணக்கூடிய உலகத்துக்குள்ளே நான் போகிறேன் பிதாவே, நான் போய் அவர்களை விடுதலையாக்கட்டும், நான் போய் என் இரட்சிப்பை சிந்தட்டும், நீர் என்னென்ன சொல்லுகிறீரோ அதை நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவே, உமது வார்த்தைகளை என் வாயிலே போடும், அதை நான் அவர்களோடு பேசுகிறேன். ஏசு கண்காணாத உதக உலகச்சிலே இருந்த தேவன் காணும்படியாக இந்த உலகத்துக்குள்ளே அவர் வந்தார். ஒன்று கொரிந்தியர் 15:47 கூறுகிறது, முதலாவது மனுஷன் மண்ணாலே உண்டானவன், கவனமாய்க்க, இரண்டாவது மனுஷன் The second man வானத்தில் இருந்து இறங்கிய ஜெகோவா தேவன், தேவன் மனுஷனானார். இதுவுமா மனுஷரின் பிள்ளைகள் மத்தியிலே தேவாதி தேவன் ஜீவிக்கிறாரே, வாசம் பண்ணுகிறாரே. பிலிப்பியர் 2:5 எடுப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை பிடித்துக் கொண்டே இருக்க விரும்பாமல், அந்த தேவனுடைய ஸ்தானத்திலே இருக்க விரும்பாமல் என்ன செய்தாராம், தம்மை தாமே முறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக மனுஷர் சாயலானார், தேவன் மனிதனாக பிறக்க வேண்டியதாயிருந்தது. வேறு வழி இல்லை. கிறிஸ்துமஸை கொண்டாடும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லை. பலர் சொல்லுவார்கள் இயேசு இன்னும் ஒரு அவதாரம், இயேசு அவதாரம் அல்ல, தேவன் மனுஷனாய் இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். See, there's no way that God could give salvation. He had to come. Deity had to become a human being. அவர் மனிதனாய் பிறப்பது அவசியமாய் இருந்தது. அப்படி நடந்திருக்காவிட்டால் உலக ஜனம் அனைத்துக்கும் எந்த ஒரு பாவ மன்னிப்போ விடுதலையோ ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். But thank God, Jesus came. இயேசு வந்தார். எபிரேயர் 2:13, இதோ இயேசு பேசுவதை பாருங்கள், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், யாரிடத்தில், பிதாவினிடத்தில், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், யார் தேவன் கொடுத்த பிள்ளைகள், ஒவ்வொரு ரட்சிப்படைந்த பிள்ளைகளும், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க
அதாவது இந்த மாமிச சரீரத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதுனாலே அவரும், அதாவது இயேசுவும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கப்படியானார். இயேசு எதற்காய் பிறந்தார்ங்கிறதை வசனத்திலே இருந்து அறிந்து கொள்ளலாம். நீ விடுதலையாக்கும்படிக்கு அப்படியாய் நடந்தது. ஆதலால் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாய் கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கைகொடுத்தார். மனித குலம் அனைத்துக்கும் உதவியாய் இருக்கும்படிக்கு அந்த விசுவாச சந்ததிக்கு அவர் அந்த கையை நீட்டினார். தேவனுடைய நீட்டப்பட்ட கரம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த கரத்தோடு சேர்ந்து பிடிக்க வேணும் ரதினி. There is no other way. So, மனிதனுக்கு பதிலாக இந்த உலகத்திலே அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் யாரும் இல்லை. ஒரு பிரதிநிதி அவனுக்கு யாரும் இல்லை. தேவதூதன் அந்த இடத்தை எடுக்க முடியாது. ஆகையினாலேதான் கண்காணாத உலகத்திலே இருந்த தேவன் பிள்ளைகள் இந்த மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடியினாலே நம்மை விடுதலையாக்கும்படி, சாத்தானின் அதிகாரத்தை நம் வாழ்க்கையிலே உடைக்கும்படி, தேவசாயலை மறுபடியுமாய் நமக்கு கொடுக்கும்படி, எழுந்து போன தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கும்படி. மனிதன் எழுந்தது தேவனுடைய ராஜ்யம், மதம் அல்ல. மதவரை பிடித்தவர்கள் பெருமை கொண்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களோ அவர்கள் அவருக்கு தான் நன்றி சொல்வார். நன்றி ஆடுவர். நீர்தான் என்னை தேடி வந்தீர், நீரே என்னை தெரிவு செய்தீர், நான் உண்மை தெரிவு செய்யவில்லை. நீர்தான் முதலில் என்னில் அன்பு கூர்ந்தீர், நான் என்ன சொல்லுவேன், சாஸ்தாங்கமாய் விழுந்து கொள்ளுவேன். நன்றி ஆண்டவர். That's all, brother. You did nothing. நீ ஒன்றுமே செய்யவில்லை. சிலுவையிலே அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னதும், ரட்சிப்பும் விடுதலையும் பாவ மன்னிப்பும் சகலதும் மனிதனுக்கு மறுபடியும் கிடைக்க வேண்டிய தேவ சாயலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் எல்லாமே பெற்றது சிலுவை மூலம். இயேசு சொன்னார், முடிந்தது. சமயத்திலே பிடிபட்டு இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையிலே இல்லை, அது வல்லமையிலே இருக்கிறது. ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தேவன் மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது மனுஷனாக இயேசு இந்த உலகுக்குள்ளே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இந்த உலகுக்குள்ளே வந்தார். வானத்தில் இருந்து இறங்கிய கர்த்தர். Hallelujah. கண்காதானது தேவனை அவர்கள் தேவாலயத்திலே கண்டார்கள். தமக்கு சொந்தமானவர்களிடத்திலே வந்தார். அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:10 கூறுகிறது, பூமியும் சகலதும் அவராலே உண்டாயிற்று, இயேசுவினால். நேசத்திலும் எனக்கு எப்பொழுதும் இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது என்னால் ஓ என் உள்ள முடைந்து போம். பூமி அந்தரத்திலே தொங்கி அதை சுற்றி மெதுவாக சுற்றுவதை அந்தரத்திலே அந்த சேட்டலைட் படம் எடுத்திருக்கிறார்கள். என்ன வல்லமை இது! ஒரு பலூனையே சும்மா தொங்க விட முடியாது. நாங்க ஒரு நூல் கட்டாம எல்லாம் அவராலே உண்டாயிற்று, உலகம் அவராலே உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அதப்படி சொந்த குடும்பத்தின் இடத்திலே வந்தார், சொந்த பிள்ளைகளின் இடத்திலே வந்தார், கரத்தை நீட்டினார்.
அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, கொண்டு போய் வெளியிலே தள்ளினார்கள். தேவன் மனுஷனாகி உலகுக்குள்ளே கால் வைத்தது.
தேவனுடைய இந்த செயல்களை நான் நினைக்கும் பொழுது அல்லது அநேக தடவைகளிலே சொல்லும் பொழுது
என்னமோ தெரியாது,
என் உள்ள உடைத்து போகுது.
இரண்டாவது மனுஷன்,
முதல் மனுஷன் ஆதாம்,
அவன் வம்சத்திலே நாங்கள் வந்தோம்.
இரண்டாவது மனுஷன்,
வானத்தில் இருந்து இறங்கிய கர்த்தர், ஜெகோவா காட், பிதாவோடு சமமானவர்,
தேவ ஆவியானவரோடு சமமானவர்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அதுதான் பிசாசு எந்த நேரமும் பிறந்த நேரம் தொடக்கமே கொலை செய்ய தேடிக்கொண்டே தெரிந்தது.
Was all the time seeking to kill him. இயேசு சொன்னார், அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான், அவனிடத்திலே உண்மை இல்லை. பிதாவோடு இருந்தவர்,
சகல வல்லமையோடும் மகத்துவத்தோடும் இருந்தவர்,
சகலத்தையும் விட்டு தம்மை தாழ்த்தி கண் காணக்கூடிய இந்த உலகத்துக்குள்ளே தேவன் நுழைந்தார்.
Can you see that? Can you get it in your heart?
நீ இருதயத்தில் இதை எடுத்துக்கொள், எவ்வளவு சந்தோஷம்.
ஏசாயா 7 14 வசனம் எடுப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். ஒரு கன்னிகை, புருஷன் அறியாதவள், ஒரு மனுஷனை அறியாதவள், a virgin. அநேகமாக வெளிநாடுகளிலே மிக பரிதாபமான ஒரு நிலைமை, அந்த கன்னிகை என்கிற அந்த virginity most of the time 98-99% நேரத்திலே பாடசாலையிலே போய்விடுகிறது. ஆம், அதற்கேற்றபடி கர்ப்பத்தடை மாத்திரைகளையும் இன்னும் வேறு தடை பண்ணும் காரியங்களையும் பாடசாலைகளிலே வைத்திருக்கிறார்கள் சட்டபூர்வமாக. நீ பாலியல் உறவிலே ஈடுபடலாம், அதில் எந்த பிழையுமே கிடையாது, ஆனால் கர்ப்பம் தரிக்காதே. இதுதான் அரசாங்கத்து பல அரசாங்கங்களின் கட்டளை சட்டம். 93 நியூசிலாண்டிலே நான் அதை பார்த்தேன்.
ஆண்டவரே, இது என்ன இது?
இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, எனிவே, ஜெர்மனி, பிரான்ஸ், சேம். சோ தே ஹேவ் ஹார்ட்லி யூ கேன் ஃபைண்ட் அ பர்சன், அ வெர்ஜின், திருமணத்துக்கு முன்பதாகவே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். லூக்கா 1
இந்த வசனங்கள் உன்னோடு பேசட்டும். 26 வசனம்,
6 கெபிரியல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு, ஏசாயா சொன்னான் ஒரு கன்னிகை கர்ப்பம் தரிப்பாள், இதோ ஒரு கன்னிகை, தேவனாலே அனுப்பப்பட்டான், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, அவள் இருந்த வீட்டிலே ஒரு நாள் கெபிரியல் பிரவேசித்தான். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே பயந்தாள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, தேவனிடத்திலே நீ இரக்கம் பெற்றாய். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் விடுதலை கொடுக்கிறவர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராதே. அதோ இயேசு கிறிஸ்து கொண்டு வருவதே அவருடைய ராஜ்யம். இயேசு ராஜாவாக பிறந்தார். உங்களுக்காக பெத்லகேம் ஊரிலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்றுதான் தேவதூதர்கள் அங்கே அந்த நாடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சொன்னால், A king has been born to you. எருசலேமும் அதில் உள்ள ஜனங்களும் ராஜாக்களும் நடுங்கினார்கள். ராஜா, இன்னும் ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா? ஆம். 34வது வசனம், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை நான் அறியேன், ஒரு மனுஷனையும் நான் அறிந்திருக்க மாட்டேன். அவள் கன்னியாக இருந்தாள். She was a virgin. No man has touched her. எந்த ஒரு மனுஷனும் அவளை தொடவில்லை. பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருந்தாள். தேவனுக்கு ஒரு கன்னி தேவைப்பட்டது. கர்ப்பத்தை உருவாக்கினவர் தம்மை தாழ்த்தி உருவாக்கிய கற்பத்துக்குள்ளேயே நுழைந்தார். சகோதரர்களே, பெண்ணினுடைய வித்து உன் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து, பெண்ணுக்கு வித்து கிடையாது. There is no seed or sperm. The woman has ovum. இயேசு எவ்விதமாக அந்த கற்பத்துக்குள்ளே நுழைந்தார்? இது எப்படி ஆகிறது? ஒரு காலத்திலும் இது நடக்கவில்லையே. ஈசாக்கு வயது போன நேரத்திலே, 100 வயதா இருக்கும் பொழுது, குழந்தை பெற முடியாத ஒரு நேரத்திலே தேவன் அற்புதத்தை செய்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு பிறந்தது ஈசாக். ஆனால் மனுஷனை அறியாத நேரத்திலே எப்படி குழந்தை பிறக்கலாம்? தொடர்ந்து வாசிப்போம். இது எப்படியாகும்? மனுஷனை நான் புருஷனை அறியனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். And the angel said, the Holy Spirit shall come overshadow you. A miraculous birth. அதிசயமானவர் அதிசயமாய் பிறந்தார். அவர் பிறக்க வேண்டியது அவசியமாயிற்று. அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். இயேசுவின் அந்த கருவிலே உள்ளே இருந்த ரத்தம் மரியாளின் ரத்தம் அல்ல. மரியாள் இரத்தம் அந்த கருவுக்குள்ளே, இயேசு கருவாய் இருக்கும் பொழுது உள்ளே போயிருந்தால் அது கரைப்பட்டதாயிருந்திருக்கு. அவர் சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க முடியாது. பாவத்தினாலே நம்முடைய ஆவி ஆத்மா மட்டுமல்ல, இரத்தம் கரைப்பட்டது, அழுக்காய் போயிற்று. ஆம் சகோதரர்களே, Mary never gave the blood for that fetus Jesus when he was in the womb of Mary. Devan Thame, Pidavagiya Devan Thame, and the ratchathai
தேவ ஆவியானவர் மூலம் அவருக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 20 எடுங்கள், 28.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு, தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, மரியாளின் இரத்தம் அல்ல,
அவருடைய சொந்த இரத்தத்தை இயேசுவுக்கு அந்த கர்ப்பத்திலே கொடுத்தார். எத்தனை பேர் இதை நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டீர்கள்? கையொதுங்கும். God gave his own blood. So அந்த கரு, அந்த சிறு இயேசு உள்ளே உருவாகி கொண்டு வந்து அந்த மாதங்கள் கடந்து போக போக தேவ பிதாவாகிய தேவனுடைய ரத்தம் அதிசயம், அதிசயம். ஏன் அது தேவையாக இருந்தது?
அல்லது யாராவது ஒரு மனுஷனே சிலவைக்கு போயிருக்கலாம், அப்படி போக முடியாது. ஏன்?
கரைப்பட்ட ரத்தம்.
இங்கே தேவன் சொல்கிறார், தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சபையை சம்பாதிக்கிறார்,
விசுவாசிகளை தம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே எடுத்துக் கொள்கிறார். His own blood.
அதுதான் நடந்த காரியம். ஆம் சகோதரர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார். 14 வசனம் கூறுகிறது, யோவான் 1 வார்த்தையானவர், அதாவது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து,
அவரே தேவனுடைய வார்த்தை, அவர் மாமிசமாகினார், இந்த உலகத்துக்குள்ளாய் பிரவேசித்தார். எங்களது சரீரத்தை போல ஒரு சரீரம், ஆனால் எந்த பாவமும் இல்லாதவராக.
என்னிடத்திலே பாவம் உண்டு என்று சொல்கிறவன் யார்
என்றே அந்த ஜனங்களை பார்த்து கேட்டார்.
உங்களிலே பாவம் இல்லாதவர்கள் முதலில் அந்த கல்லை எடுத்து அந்த விபச்சார பெண்ணுக்கு அறியட்டும்.
எல்லாரும் கல்லை கீழே போட்டு ஒன்றும் பின் ஒன்றாக போனார்கள். இயேசு மட்டும் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார்.
உங்களுக்கு தெரியும், முதலாம் திமோத்தேயு 2:5-6 வசனங்கள், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பார்த்தீர்களா? தேவன் மனுஷனானார், மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர்தான்,
அவர்தான் தம்மை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார்.
பிரதர், காட் டிட் எவ்ரிதிங். அவரே திட்டமிட்டு இந்த மகத்தான இந்த ரட்சிப்பை, இந்த விடுதலையை கொடுத்தார். சபையிலே சும்மா உட்கார்ந்து இருப்பதற்கல்ல, ராஜ்யத்தை பிள்ளைகளை உங்கள் கையிலே கொடுப்பதற்காக, அவருடைய அதிகாரத்தை உங்கள் கையிலே கொடுப்பதற்காக, ராஜ்யத்திலே இங்கு இப்பொழுது நீங்கள் அவருடைய நாமத்திலே ஆளுகை செய்வதற்காக, அவரது நாமத்திலே இப்பொழுது வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைத்து அந்த நோயை கடிந்து கொள்வதற்காக, அதை அகற்றி போடுவதற்காக, அசுத்தாவிகளிலே பிடிபட்டு இருக்கிறவர் இயேசுவின் நாமத்திலே பாதரியை விட்டு வெளியே போ என்று நீ கட்டளையிடுவதற்காக இழந்து போன அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பிசாசின் அடிமைத்தனம் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும் பொருட்டாக தேவன் மனுஷனாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். எனக்கு ஒரு காட்சும், உலகெங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் ஜனங்கள் அநேகம் பரிதாபம். பிஸ்னஸ் ஆக்கள் எல்லாம் பாருங்க, இந்த பெரிய பிஸ்னஸ் மால்ஸ் மேனேஜர்ஸ் எல்லா தேசங்களிலும், இங்கே எல்லாம் தேத்தண்டி கிடமா, வெளியூர்களில் ஒரு மாலுக்குள்ளே போனால் பின்னால் அதை வெளியில் ஒரு பக்கத்துக்கு எங்கே வாரதுன்னு தெரியாது, இப்படி லாஸ்ட், நீ காணாமல் போவாய். இது என்ன என்ன ஒரு உலகம் இதென்று யோசிப்பாய். இவையாவும் இப்படிப்பட்டதான ஒரு நாளை உபயோகித்துக் கொள்கிறது. நாளை அல்ல, நாட்களை அக்டோபர்லேயே போட தொடங்கிடுவான். கிறிஸ்துமஸ் பாட்டுகளை எல்லாம் போட்டு ஆக்கள் வாங்கு 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 வாங்கன்னு வாங்கி பொருட்கள் எல்லாம் அதில் வியாபாரம் போ. அதில் ஒரு ஸ்டார், இதில் ஒரு இது, அதில் ஒரு பேலூன், அப்படியே ஸ்டார் எல்லாம் செய்வார். அது உயர்ந்த பிள்ளையும் இல்லை. ஆனால் எதற்காக தேவன் மனுஷனானார்? வாய் வாய் சிந்தித்து பாரு. இந்த நாள் இன்னும் கொஞ்சம் மனத்தேர்தல் முடிஞ்சு போகும் இல்லையா? நாளைக்கு இன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் உனக்கு இருக்குமா? இருக்காது. சொல்லுள்ள வீட்டை போனே இருக்காது. கிறிஸ்துமஸ் நாளிலாவது இந்த மனுஷன் சும்மா இருக்குமெண்டு பார்த்தேன். பின்னால போய் குடிச்சு போட்டு வருது. இது உலகம், 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 உலகம். சோ தேவன் வேறு வழியில் என்பதை கண்டு அவர் கண்காணாத இடத்திலே இருந்து, from the invisible world, the realm, he came into the visible realm, the visible world, கண்கள் காணக்கூடிய இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அவர் இங்கே உலகத்துக்குள்ளே வர வேண்டுமானால் கட்டாயமாக பரலோகத்தின் கட்டளை சட்டத்தின் படிக்கு ஒரு உடல் தேவை. தேவன் இரத்தத்தை கொடுத்தார், அந்த உடலை உருவாக்கினார். ஒரு உடல் தேவை. உடல் இல்லாமல் இந்த உலகத்திலே எவரும் ஜீவிக்க முடியாது. உடல் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. யாரோ சொன்னவங்க பிரதே, ஒரு பிள்ளை அஞ்சு வயதுல கார் அடிச்சு செத்துதான், இப்ப ஆர் மூலமாக பேசுதான், நான் இந்த குடும்பத்தில் இருந்ததான் என் பேர் இது. அது அந்த பிள்ளை இல்ல, பொல்லாத ஆவி. அந்த பிள்ளையை போல நடிக்கிறது. இப்படி கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஒருவருக்கும் இங்கு இடம் இல்லை. சரீரத்தை விட்டு பிரிந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதான். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரது ரட்சிப்பு உள்ளே வந்திருந்தால், இருதயம் மாறியிருந்தால், அவரோடு கூட சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது நான் இயேசுவோடு கூட இருப்பேன் என்று பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் கூறுகிறது. Absent in the body is to be present with the Lord. சரீரம் கட்டாயம் தேவனுக்கு தேவை. அவர் ஆவியாக வந்து ஊசலாட முடியாது. சரீரம் தேவைங்கிறபடியினாலே தான் சரீரம் இல்லாத திரிகிற அசுத்தாவிகளை எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே உதைக்கும்படி ஆண்டவர் உங்களுடைய கட்டளை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே தான் உனக்கும் எனக்கும் அதிகாரம் இருக்கிறது. எங்கு நீ போனாலும் ஏய் கணக்கு கதையாது. உனக்கு இந்த உலகத்தில் இருக்க அதிகாரம் கிடையாது. இந்த குடும்பத்திலே இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது.
நான் 7 வருஷமா இருக்கிறேன். பாவம் இந்த சகோதரி, நீங்க தொந்தரவு படுத்துறீங்க.
அசுத்தாவி உன்னோடு பேசுகிறது. எத்தனை பேருக்கு விடுதலை தேவை?
எத்தனை பேர்?
ஸோ அவைகளுக்கு எந்த ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே போய் பூந்து கொள்ளவோ, அல்லது ஒரு நாய் பூனை மாடுக்குள்ளே போய் பூந்து கொள்ளவோ அதிகாரம் இல்லை. அதனாலே தான் அந்த மனுஷனை விட்டு இயேசு பிசாசு துரத்தும் பொழுது அநேக பிசாசுகள் அவனுக்குள்ளே இருந்ததுனாலே அதுக்குள்ள இருக்கிற அந்த தலைமை பிசாசு ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே நீ துரைச்சினா நாங்கள் அந்த 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 பண்டிகை தான் நிற்குது, போலாமா போலாமா சொல்லுமாண்டவரே. அதுகள் கெஞ்சி கேட்டது. இயேசு அவர்கள் அசுத்தாவியின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆ அப்படா, எந்த ஜெபம் ஏன் கேட்கிறார் இல்லை போறத? அவள் கேட்டதுக்கு சரி என்று சொன்னார். எல்லாமே போய் பன்றிகளுக்குள்ளே பூந்தது. அந்த பன்றிகள் எல்லாமே,
நல்ல தமிழ்ல பேசுவோம், பன்றிகள் எல்லாமே அந்த கடலுக்குள்ள போய் மாண்டு கொண்டது.
அதோடையும் கடைசியாக இருந்த பாடில்லை, அதுகள் எல்லாத்தையும் முரட்ட குழப்பம் பெற வச்சு ஓடோடு ஓடி தண்ணிக்குள்ள கொண்டே வாய வச்சுட்டு அவங்க எல்லாரும் வந்து கேட்டுட்டாங்க, ஒரு காரியம் எங்களுக்கு தேவை. என்னது? இந்த இடத்தை விட்டு போறீரா ப்ளீஸ்? ஆண்டவர் சரி பாய். அந்த இடத்தை விட்டு போனாரா? ஆம். வாசிக்காதாக்களுக்கு தெரியாது, இந்த முகத்தை பாருங்க. தேவனுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. எபிரேயர் 10
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 5 ஆகியால்
அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, யார் உலகத்தில் பிரவேசித்தது? தேங்க்யூ. ஒரு ஆளுங்கிறது ஜீசஸ். யார் உலகத்தில் பிரவேசித்தது? வாயை திறவுங்க, வீட்டுக்கு போய் எல்லாரையும் சாப்பிடுங்க சமைச்சத, இப்ப வாயை திறவுங்க. யார் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது? வாயை திறவ, கோழி பிறகு சாப்பிடு. உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கை நீர் விரும்பவில்லை. ஒரு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு சரீரத்தை எனக்காய் உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஓ, ஐ ஃபீல் தி அனாயிங். இயேசுவுக்கு இந்த உலகத்திலே சட்டபூர்வமாய் நுழைந்து ஜீவிப்பதற்கு, பரலோகத்தின் கட்டளை சட்டத்துக்கு இணங்கி எல்லாவற்றைக்கும் கீழ்ப்படிவாய் இருப்பதற்கு அவருக்கு ஒரு சட்டமுறைப்படிக்கு ஒரு சரீரம் தேவையாயிருந்தது. சரீரத்தை கொண்டு அவர் அங்கே இருந்து குதிக்கவில்லை. இங்கே அவர் மனிதனை போல பிறக்க வேண்டியதாயிருந்தது. ஹல்லேலூயா. ஏன்? எங்களுக்கு விடுதலை கொடுக்க. ஆமாம், ஆம் சகோதரர்களே, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அதுதான் இயேசு அந்த சரீரத்திலே இந்த உலகத்திலே ஜீவித்தார். நான் ஒன்று சொல்வதற்கு மனமாய்கள், அந்த சரீரம், மரணம் அந்த சரீரத்தை ஒன்றும் செய்யாது. ஆதாம் பாவத்திலே விழுவதற்கு முன்பதாக அவனுடைய சரீரம் கரையற்றதாக, மரணம் இல்லாததாக, இருள் இல்லாததாக எப்படி இருந்ததோ அதே விதமாக இயேசுவின் சரீரம் இருந்தது. அவருக்கு ஒரு காலத்திலும் தடுமலோ காய்ச்சலோ வரவில்லை. பாவம் இல்லை. அவர் சாத்தானனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர் அல்ல. ஏன்? ஆதாமின் சுபாவத்திலே அவர் வரவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை மிகவும் தேவையாயிருந்தது. சகோதரர்களே, இயேசு வந்து இவ்விதமாய் தம்முடைய மாசற்ற இரத்தத்தை சிலுவையிலே கொடுத்து மரணத்தை மரணத்தினாலே வென்று தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு புதிய சிருஷ்டியாகும்படிக்கு அவர்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். இப்பொழுது இயேசுவை மனம் திரும்பி விசுவாசித்து அவரை தேவனாக கர்த்தராக ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரே வாரும், என் வாழ்க்கையை பொறுப்படும் என் தேவனாயிரும், அவர் ஒருவரையே நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது 1000 கடவுள் அல்ல. உனக்குள்ளாக நித்திய ஜீவன் வருகிறது. நித்திய ஜீவன் தேவகுமாரனுக்குள்ளாக இருக்கிறது. அவர் இல்லாமல் ஜீவன் இல்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். Thank you. Oh my God, some people's mouths are being opened. That's right. நேற்று தினத்திலே பிரதர் லாம்பர்ட் வாஸ் டாக்கிங் டு மீ சம் டைம், வார்த்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார். மை காட், ஐ டெல், நான் ஆச்சரியம் அடைந்தேன். எவ்விதமாக இந்த வசனத்தை பாடமாக்கி அந்தந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு, அதுதான் நமக்கு தேவை, அதுதான் தேவனுடைய ஆயுதம். நீ வார்த்தை அந்த நேரத்துக்கு அந்த ஏற்ற வார்த்தையை நீ சொல்லும் பொழுது இயேசு அந்த அந்த காரியத்தை நடத்தி வைக்கும்படிக்கு அவருக்கு அந்த அந்த நேரத்தை நீ கொடுக்கிறாய். You release him to do the job. இயேசு அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனம் உன் வாயினோட வெளியே போகும் பொழுது சகோதரர்களை எழுந்து போன அதிகாரத்தை கொடுக்க, எழுந்து போன தேவ சாயலை கொடுக்க, தேவன் மனுஷனாக வேண்டியிருந்தது. இப்பொழுது அவருடைய சாயலாக்கப்பட்டவர்கள் அவரின் சாயலை போல நாளாந்தம் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ வார்த்தையினாலும் தேவ ஆவியினாலும் அவரது ராஜ்யம் பகிரங்கமாக நிலைநாட்டப்பட இருக்கிறது. இரண்டாவது வரை எது வழியிலும் நடக்கலாம். மூன்று பிரிவு ஜனங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முதலாவது யூத ஜனங்கள் மேசியாவின் வருகைக்காய் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். முதலாவது தடவை தப்ப விட்டார்கள். அவரே வந்து நின்றார், அவரை கொண்டு போய் கொலை செய்தார்கள். இரண்டாவது பிரிவில் இருக்கிறவர்கள் இயேசுக்காய் காத்துக்கொண்டிருக்கும், அவரது வருகைக்காய் காத்துக்கொண்டிருக்கும், அவரது ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்டு, ஆண்டவரே எப்பொழுது வருவீர், எப்பொழுது வந்து இந்த காரியங்களை நிவர்த்தியாக்குவீர் என்று சதா காத்துக்கொண்டிருக்கும் ஜனத்துக்காய் மறுபடியும் தோன்றுவார் என்று வேதம் கூறுகிறது. மூன்றாவது பிரிவு ஜனம் யார் தெரியுமா? முஸ்லிம் ஜனங்கள், இஸ்லாம் ஜனங்கள் அனைவரும் இயேசுவா என்று சொல்லுவார்கள். இயேசுவை அவருக்காய் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து தம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அங்கே கூறப்படுகிறது. ஆம், நீங்கள் கடைகளுக்கு போகும் நேரத்தில் கேட்டு பாருங்கள், யார் இப்பொழுது வரப்போறது அடுத்ததாக கேளுங்கள். நான் ஒரு காரியம் உங்கள்ட்ட கேட்க போறேன், யாருக்கா இங்க காத்துக்கொண்டிருப்பீங்கன்னு கேளுங்க. சட்டசீல வேண்டு போனா கேளுங்க, அங்க அவர் சொல்லுவார்கள், தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள், இயேசு நபி வரத்தான் வேணும். முதலாவது தடவை இழந்து போனதுகளை கொடுக்க வந்தார், இரண்டாவது தடவை பிள்ளைகளோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படிக்கு வருகிறார். இங்கே பகிரங்கமாக பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படுவதுதான் தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை. அப்படியே ஜபிக்கும்படிக்கும் சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அருமையான சகோதரர்களே, தேவன் மனுஷனாகாமல் ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற முடியாத ஒரு காரியமா இருந்தது. எவரும் மனுஷனுக்கு பதிலாக கரையில்லாத பாவமில்லாத ஒரு ஜீவியத்தையும் பாவமில்லாத ஒரு இரத்தத்தையும் சிலுவையிலே பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுக்க முடியாத ஒரு கட்டமாக இருந்தது. அதனாலே தேவன் சொன்னார், ஓகே, ஐ வில் கோ, நான் போகிறேன். இதுதான் ரட்சிப்பின் கதை.